திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: திருவாசகத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரஹர மகாதேவாம் சிச்சபேசா சிவசிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி திருச்சிற்றம்பலம் பருருவாய பிறப்பர வேண்டும் பக்திமயும் பெற வேண்டும் சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர் போல ஆருருவாயன் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாயனின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே
குருவாய்மை தனக்குழது குருந்தின் கீழ் மிக கேட்டு பெருவாய்மை அம்பலத்தே பிறவி வழக்கினை அறுத்து வெறுவாத ஆனந்தம் விளை நிலத்தை கை கொண்ட திருவாத ஊராளி செங்கமல பாதம் போற்றி திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பாகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கழல்களை என்னுடைய மனம் மொழி மெய்களால் பணிந்து போற்றி கொண்டு அறிவால் சிவமே ஆன மணிவாசக பெருமான் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் வெளுத்தி கொண்டு என்ன ஒரு சூழல் உலகத்தில் இருந்தாலும் அதை கண்டெல்லாம் யாரும் ஐயுற வேண்டாம். சிவபெருமானை நினைத்து கொண்டிருந்தால் எல்லாவற்றிற்கும் தீர்வு கிடைக்கும் என்று உணர்த்தும் வகையிலே அழகான முறையில் தினந்தோறும் சைவ நிகழ்வுகளை பதிவு செய்து கொண்டிருக்கும் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவன்.org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது மனம் கனிந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நேரிலே கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் என் அன்பான வணக்கத்தினை கூறிக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம், நம்மை பற்றி நாம் பார்த்து கொண்டிருந்தோம். உயிரை பற்றி, உயிர் எப்படிப்பட்டதுன்னு நேற்று சிவஞான சுவாமிகள் சொன்னதை நம்ம பார்த்தோம். அது அதாவது இறைவன் வந்து சத்து பொருள், பதி வந்து பாசம் வந்து அசத்து பொருள். ஆனா அந்த உயிர் சித்து பொருள், ஆனா இறைவனை போன்ற அந்த சத்தாகவும் அது இல்லை, பாசத்தை போன்ற அசத்தாகவும் இல்லை. சத்தான சிவத்தை சாரும்போது சத்தாம் தன்மையும், அசத்தான பாசத்தை சாரும்போது அசத்தான் தன்மையும் கொண்டு சார்ந்ததன் வண்ணம் திகழ்கிறது. அது உயிரோட இயல்பு. ஆகையால் உயிருக்கு சத சத்து என்பது பெயர். சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, எதை சார்கின்றதோ அதன் வண்ணமாக இருப்பதால் அதற்கு சதசத்து என்று பெயர். சரி, இத வந்து திருவாசகத்துல அருமையான ஒரு பாடல், சிந்தனை நின் தனக்கு ஆக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திரு பாத போக்கா பாத போதுக்கு ஆக்கின்னு வருது இல்லையா, அந்த பாடல்ல நிறைவாக சொல்லும் போது இரண்டு மிளி தனியனேன் அப்படின்னு சொல்றார். வந்தனை அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி அப்படின்னு இந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. கடைசி வரியில எப்படி வந்துருது, இரண்டு மிளி தனியனேன் அப்படின்னு வருது. இப்போ சிவஞான போதத்துல நமது மெய்கண்ட தேவ நாயனார் உயிரோட சிறப்பு இயல்பை பத்தி சொல்லும் போது ஏழாம் சூத்திரத்துல இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா என்று சொல்லியுள்ளார். அந்த இரண்டலா இல்லையா அப்படிங்கிறது அந்த ஆன்மாவுடைய நிலையை பற்றி நமக்கு அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இப்ப இந்த ரெண்டையும், இந்த இரண்டு மிளி தனியனேங்கிறதையும் இரண்டலா அறிவுளது இருதிறன் அறிவுளது இரண்டலா ஆன்மாங்கிறதையும் பொருத்தி பார்க்கணும். இரண்டும் இலின்னு திருவாசகம் சொல்லுது, இரண்டலான சிவஞான போதம் சொல்லுது. தனியனேன்னு திருவாசகம் சொல்லுது, ஆன்மான சிவஞான போதம் சொல்லுது. மற்றபடி இரண்டு சொற்கள்ல கொஞ்சம் உச்சரிக்கும் போது சில வித்தியாசங்கள் இருக்கே தவிர மற்றபடி இரண்டும் ஒரே பொருளைத்தான் தருகிறது. இந்த அலா ஆன்மா அப்படிங்கிறது உயிர் வந்து சத்தும் அசத்தும் இல்லாத தனிப்பொருளாக உள்ளது. அப்படின்னு குறிக்கிறதுக்காக இரண்டு அலா இது மாதிரியும் இல்லை அது மாதிரியும் இல்லை அப்படின்னு சொல்றார். இப்ப உயிரோட குறைய பத்தி, அதாவது தாழ்வை பற்றி பல இடங்கள்ல திருவாசகத்துல வருது. அப்போ நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும், நம்ம மிகுதியாக அசத்தைத்தான் சார்ந்து இருக்கின்றோம், பாசத்தைத்தான் சார்ந்து இருக்கின்றோம். ஆகையால் தான் நாம் துன்பங்களுக்கு உட்படும். ஏன் துன்பம் வருதுன்னு யாரும் கவலைப்படுறதே கிடையாது. துன்பம் வந்தா இறைவனை நினைக்கணும், அது நாம இன்னைக்கு கும்பிட்டா நாளைக்கே நமக்கு துன்பம் தீரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, இது மிக மிக தவறு. ஏன்னா எத்தனையோ பிறவிகள், மொத்தம் உயிர்களோ எண்ணற்றவை, அவை எடுக்கின்ற பிறவிகள் எவ்வளவுன்னு சைவ சித்தாந்தம் சொல்லுதுன்னா 84 லட்சம். அப்ப அந்த 84 லட்சத்துல புல்லாகி போடாயின்னு ஆரம்பிச்சு எத்தனை பிறவி நம்ம எடுத்து அதுல இந்த மனித பிறவிக்கு வந்து அறிந்தும் அறியாமலும் புத்தி பூர்வமாகவும் அபுத்தி பூர்வமாகவும் மனம் வாக்கு காயம் அல்லது மனம் மொழி மெய் அப்படிங்கிற முக்கரணங்களால் எவ்வளவு தூரம் நாம பிழைகள் செய்திருக்கின்றோம், அது அத்தனைக்கும் தண்டனை உண்டு. நல்வினை செய்திருந்தோம்னா புண்ணியமா மாறி நமக்கு இன்பத்தை தரும்போது, இன்பம் வரும்போது நம்ம எந்த கவலையும் பட மாட்டோம், சுவாமியை நினைக்கவும் மாட்டோம். ஆனால் துன்பம் வரும்போது நம்மால தாங்க முடியறதில்ல, உடனே சுவாமியை நினைச்சு அவர் ஏன் இப்படி துன்பத்தை தர்றாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்வது மிக மிக தவறானது. தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிறது நம்ம சங்க நூல்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு தர்மயாதீன குரு முதல்வர் வாக்கு. இப்போ நான் ஒரே வீட்டிலே இருப்பாங்க சகோதரிகள், ஆனா ஒவ்வொருடைய வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சகோதரர்களுக்கும் அப்படித்தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கவங்க என்ன செஞ்சாங்களோ அதற்கு தகுந்தாற்போல அவங்க வாழ்க்கை இருக்குது. அதனால நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது, துன்ப நீக்கம்ங்கிறது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசத்தை சார்ந்திருக்கிறதுனால அதிகமா துன்பப்பட்டு கொண்டு இருக்கோம். காரணம் அதிகமான அளவுல அசத்தை தான் சார்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அதை விட்டு நமக்கு துன்ப நீக்கம் ஏற்படணும் அப்படின்னா, மேற்கொண்டு நமக்கு துன்பம் வராம இருக்கணும்னா நாம சத்தை சார வேண்டும்ங்கிற ஒரு தெளிவு நமக்கு வரணும். அதத்தான் அழகா திருவள்ளுவர் தேவன் நாயனார் நமக்கு ஒரு திருக்குறள்ல சொன்னாங்க, சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார் தரு நோய் என்று. எதை சாரணுமோ அதை சாரணும், எதை விடணுமோ அதை விடணும். ஆனால் நாம் சார வேண்டிய சத்து பொருளாகிய சிவத்தை விட்டு விட வேண்டிய அசத்து பொருளாகிய பாசத்தை சார்ந்து இருக்கிறோம். அப்ப துன்பம் தானே மிகுதியாக இருக்கும். எப்படி இன்பம் இருக்கும்? ஒரு ஜபம் பண்ண முடியல, நான் தீட்சை வாங்கியிருக்கேன். ஒரு பூஜை பண்ண முடியல, நான் தீட்சை வாங்கியிருக்கேன். என்னால அழகா ஒரு நந்தவனம் வச்சிருக்கேன், போய் பூ பறிக்க முடியல, அந்த பூவை தொடுக்க முடியல, இப்படி என்னால எந்த தலத்துக்கும் போக முடியல, இது போன்ற கவலைகள் நமக்கு இருக்கின்றன. ஆனா இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நாம் செய்த பாவம். பல பிறவிகள், அதுவும் கரெக்டா போன பிறவில செஞ்சது இந்த பிறவில எல்லாம் வராது, அவர் பல பிறவிகள்ல செஞ்சதெல்லாம் பார்த்துட்டு எந்த அளவுக்கு இன்ப துன்பத்தை கொடுத்தால் இந்த ஆன்மா தாங்கும் என்று பார்த்து அதற்கு தகுந்த அளவுல அதை நமக்கு கொடுக்கின்றார் என்று நாம பார்க்கிறோம். அதனால நாம் கவனமாக இருக்க வேண்டும், பாசத்தை விட்டு அப்படி விலகி வரணும். இந்த பொழுதுபோக்கு அம்சங்கள்ல பூரா உட்கார்ந்து, இப்ப தொலைக்காட்சியே ஆகட்டும், அந்த தொல்லைக்காட்சி அப்படின்னு எங்க ஆசிரியர் சொல்லுவாங்க, அதுல வந்து எல்லாரும் காசு வாங்கிட்டு அழுறாங்க, இவங்க எல்லாரும் காசை கொடுத்துட்டு அதை பார்த்துட்டு அழுறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஆசிரியர் வந்து. பொழுதுபோக்குன்னே பேர் அதுக்கு. அப்ப பொழுதை போக்கி புறக்கணிப்பாருக்கு எழுது கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் அப்பர் சுவாமி சொல்றாரு. தொழுது தூமலர் தூவி துதித்து அழுது காமுற்று அறற்றுதல், இந்த ஆறும் நம்ம செய்யணும். இதுக்கு ஒரு மேல் கணக்கு நமக்கு எழுதப்படுது. ஆனா பொழுத போக்கி, எனக்கு எங்க ஆசிரியரோட ஆசிரியர் அவங்கதான் சொன்னது, பொழுதை போக்கி பொழுதை புறக்கணித்து பொழுதை போக்கி புறக்கணித்து, அந்த மூணு வகையில நம்ம நேரத்தை போறோம். இப்ப வேண்டாம் பரவு செய்யலாம், இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு செய்யலாம். திருநாளை போவான்னு ஒருத்தர் இருந்து கடைசியில நினைச்சதை சாதிச்சு கரெக்டா சுவாமிகிட்ட தில்லை குத்தண்டே சேர்ந்துட்டார். ஆனா அப்படியும் இல்லையே, நம்ம எல்லா நல்ல காரியங்களையும் சிவ புண்ணியங்களையும் ஒத்தி போட்டு கொண்டே வருகிறோம். அதற்கு சூழல் எல்லாம் காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நிற்கின்ற போதே நிலையுடையான் கடல் கற்கின்ற செய்மின் கழிந்தரும் பாவங்கள் அப்படின்னு அழகா சொல்லிச்சு. உடம்புக்குள்ள உயிர், அதுவும் இன்னைக்குள்ள காலகட்டம் பாருங்க, கொரோனா, அது போன வருஷம் இருந்த கொரோனா வேற, இப்ப அதுக்கு அடுத்தால உரு தெரியாம அது வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படாம இருக்கணும்னா உரு தெரியா காலத்தே உள் புகுந்து உளம் பண்ணி இருக்க சிவத்தை நினைக்கணும். அப்படின்னா அந்த உருமாறிய கரோனாவை பத்தி நமக்கு ஒரு பயமும் வராது. அவரே உள்ள இருந்து பாத்துக்கிடுவார், உள்ள வந்தா எப்படி உடம்புக்கு இருக்குன்னு கேட்டுருவார். அவருடைய சிரசுல நாகமும் வச்சிருப்பார், சந்திரனும் வச்சிருப்பார், ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு பகை. ஆனா இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணும்னு அவங்க ரெண்டு பேரும் இருக்கணும். சமயத்துல பாம்புக்கும் அதோட பழக்க தோஷத்துல இந்த சந்திரனை அப்படியே இரையாக்கணும் அப்படின்னு நினைச்சு அது படம் எடுக்கும். அப்புறம் நம்ம இருக்கிற இடம் எப்பேற்பட்ட இடம் அப்படின்னு நினைச்ச உடனே அதுவும் படத்தை ஒடுக்கிக்கிடும். அதே மாதிரிதான் சந்திரனும் நம்ம இருக்கக்கூடியது எப்பேற்பட்ட இடம், நமக்கு என்ன அச்ச வேண்டியிருக்குங்கிற தைரியம் இல்லாம அதை பார்த்து அஞ்சு கங்கைக்குள்ள மூழ்கிக்கிடுமா. இது பிரம்ம கபாலத்துக்குள்ள போயிருமா. ஏன்னா 100 கோடி பிரம்மர்கள் வந்தனால அவங்களுடைய கபாலங்கள் பூரா சுவாமி சிரசுல சிரமாலையா இருக்கும். அதுக்குள்ள பாம்பு உள்ள போகுதான், நம்ம செஞ்சது தப்புன்னு அஞ்சு உள்ள போகுதான். இது எங்க பாம்பு நம்மள என்ன பண்ணிருமோன்னு பயந்து சந்திரன் உள்ள போகுதான். இந்த மாதிரி நம்மள இப்ப அப்படித்தான் இருக்கும். சுவாமி நமக்கு எல்லா அனுகிரகமும் பண்றாரு, ஆனா அதெல்லாம் மறந்துட்டு இந்த சந்திரனை மாதிரி தேவையில்லாதெல்லாம் அஞ்சு நம்ம வாழ்நாள நம்ம வீழ்நாள ஆக்கி கொண்டு இருக்கின்றோம். ஆனா நமக்காகவே பெருமான் கருணையோடு எல்லாம் செய்கின்றார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த அச்சம், தேவையற்ற அச்சங்கள் எல்லாம் வராது. சரி, ஆக இந்த வகையிலே நமக்கு இதுல இந்த பாடல்ல ஒரு கருத்தை நம்ம பார்த்தோம். இந்த இரண்டு மிளித்தனின சிந்தனை நிந்தனக்கு அப்படிங்கிற ஒரு இதுல. இனி அடுத்து வந்து மற்றும் இன்னும் கொஞ்சம் அந்த உயிரை பற்றிய செய்திகளை நாம சிந்திக்கலாம். உயிர் எப்படிப்பட்டது? உயிர் ஏன்னா இறைவனுக்கு பதிங்கிறது பேரு, உயிருக்கு பசு அப்படிங்கிற அல்லது ஆன்மா இரண்டு பேரும் இருக்கு. ஒண்ணு அறிவுடை பொருளா இருக்கணும் நம்ம பாக்குற பொருள், இல்லைன்னா அறிவில்லாத பொருளா இருக்கணும். இதுல அறிவுடை பொருளுக்கு தன் முயற்சி உள்ளதாக உடம்போட இருக்கு இல்லையா. அந்த உடம்பு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா எண்ணற்ற உடம்புகள். நம்ம பார்த்த மாதிரி 84 லட்சம் யோனி பேதம்னு பார்த்தோம் இல்லையா, பல வகையான உடம்பு வகைகள். சரி, அப்ப இந்த உடம்பு வேற ஆன்மா வேற அப்படிங்கறது நமக்கு முதல்ல புரியணும். ஆனா நம்ம ரொம்ப தவறான முறையில இந்த உடம்பு தான் நாம் என்று நம் வாழ்நாளை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இந்த பசு அப்படிங்கிற சொல்லுக்கு பாசத்தால் பந்திக்கப்பட்டது அப்படிங்கிறது பொருள். பச்சின பந்தித்தல், ஊனா செயற்படு பொருள் விகுதி, இதுதான் அதோட இலக்கண குறிப்பு. சரி, சித்தியார்ல சொல்லும் போது பசுத்துவம் உடையனாகி பசுவென நிற்கும் ஆன்மா என்று மிக அழகாக சொல்லி இருக்கின்றார் நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார். இப்ப உயிர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கா அப்படிங்கறதே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். ஆனா சைவ சித்தாந்தம் முடிந்த முடிவாக முப்பொருளும் உண்டு என்பதை நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகிறது. அதை எல்லாரும் சொல்ற கூற்றுக்களை போறோம், பல்வேறு காரணங்களை சொல்லி மறுத்து தன் கருத்தை அது நிலைநிறுத்துகிறது. இப்ப உயிர் உண்டு அப்படிங்கிறதுக்கு திருவாசகத்துல பல இடங்கள்ல சான்று பார்க்கலாம். பல்லுயிர் எல்லாம் பயின்றன ஆகி என்று சொல்லுகின்றார். அப்ப பல்லுயிர்னா உயிர்கள் மிகையாக இருக்கின்றன, அவற்றோடு இறைவன் ஒன்றாக இருக்கின்றார் என்பது அதுல விளங்குகிறது. போற்றி எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற அந்த பாடல பாத்தீங்கன்னா எல்லா உயிர்க்கும் சொல்லும் போது அப்ப உயிர்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக ஐயம் இல்லாம புரியுது. அத மாதிரி யானை முதல் எறும்பு ஈராக அப்படின்னு சொல்லும் போது எறும்பு எவ்வளவு நுண்மையா எவ்வளவு சின்னதா இருக்குன்னு பாருங்க, யானை எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாருங்க. அவ்வளவு தூரம் எல்லா உயிர்களும் இருக்கு வெவ்வேற உடம்பு தாங்கி அப்படிங்கறது அந்த இடத்துல சொல்றாரு. நம்ம சிவபுராணத்திலயே நம்ம பார்ப்போம் இல்லையா, புல்லாகி பூடாயின்னு ஆரம்பிச்சு எல்லா பிறப்பும் சொல்லும் போது அந்த பட்டியல் போட்டு காமிச்சிருவாரு, 7 வகையான பிறவிகள்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெளிவா நமக்கு அதுல காட்டிடுவார். சரி, ஆக இந்த பசுங்கிற சொல்லும் கதிக்கும் பசு பாசம், அடுத்து நம்ம பாசத்தையும் சிந்திப்போம், ரெண்டும் சேர்ந்தே தான் வருது. கதிக்கும் பசு பாசம் என்றும் பசுபாசம் அறுத்தானை என்றும் பசுபாசம் அறுத்தருளி என்றும் இப்படி சொற்கள்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும். அப்ப உயிர்களோட தன்மை என்னன்னு பார்த்தா அது ஏதோ ஒரு காலத்துல தோன்றியவை அல்ல, அது அனாதி. முப்பொருளும் அனாதின்னு நம்ம பார்த்தோம். அது இறைவனால் உயிர் படைக்கப்படவில்லை சரியா. பதியினை போல் பசுபாசம் அனாதின்னு நம்ம திருமூல தேவநாயனாரும் சொல்றார். இப்போ உயிர்களுக்கு தோற்றமும் ஒடுக்கமும் கிடையாது, அந்த உயிர்கள் செய்த வினை பயனாய் உடம்பு பெற்று அது பிறவிக்கு வருது. அப்படி பிறவிக்கு வருவது தோற்றம் என்றும் உடம்பிலிருந்து நீங்குவதை ஈறு அல்லது ஒடுக்கம் என்றும் சொல்லலாம். அப்ப தோற்றக்கேடுகள் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த அசத்தாகிய இந்த உடம்புக்கு தான், ஜடப்பொருளாகிய இந்த உடம்புக்கு தானே தவிர சித்து பொருளாகிய ஆன்மாவுக்கு கிடையாது. ஆனா அனாதின்னு சொல்லியிருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அந்த ஒரு தன்மையிலதான் உயிர் வந்து சிவத்தோட ஒத்து போகுதே தவிர மற்றபடி அது சிவனுக்கு சமமாக ஒரு காலத்திலே ஆக முடியாது. என்னாலும் அவர் ஆண்டான், எப்போதும் நாம் அடிமை, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது கேவல நிலையா இருந்தாலும் சரி, பிறவிக்கு வராத நிலை, அல்லது பிறவிக்கு வந்த சகல நிலையா இருக்கலாம், அல்லது பிறவி நீங்கி இறைவன் திருவடியை அடையக்கூடிய சுத்த நிலையா இருக்கலாம், எல்லா நிலையிலையும் உயிர் வந்து அடிமை, இறைவன் வந்து ஆண்டான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப இது அறிவு பொருள் தான், அனாதி பொருள்னு பார்த்துட்டோம், அறிவு பொருள் தான். ஆனா என்னன்னா இறைவனை போல் இது தானாக அறியாது, அறிவித்தால் தான் அறியும். அப்ப யார் அறிவிக்கிறதுனா சிவம் தான் அறிவிக்கிறார் நமக்கு. அவர் அறிவிச்சா எதையும் இந்த உயிரானது அறியும், அவர் செலுத்தினா இந்த உயிர் செயல்படும். சரியா? அப்போ அந்த உயிரோட அறிவும் செயலும் சிவத்தை சார்ந்தே அமைகின்றது. இப்போ இருள உள்ள கண்ணு வந்து அந்த இருளை நீக்கி கொள்ளணும்னா அதுக்கு சூரிய ஒளி வேணும், அதுக்கப்புறம் அந்த பொருளை காண்பதற்கும் சூரியனோட ஒளி வேணும், இருளை நீக்கிறதுக்கும் ஒளி வேணும், அந்த பொருளை காண்பதற்கும் சூரிய ஒளி வேணும். அது போல உயிர் வந்து தன்னை பிணித்துள்ள அறியாமையாகிய இருளை நீக்கிக் கொள்வதற்கு மட்டும் இல்லாம இறைவனை கண்டு அனுபவிப்பதற்கும் இறைவனோட உதவி மிக மிக இன்றியமையாதது. அதுதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று அவர் நமக்கு சொல்லியிருக்கின்றார். ஆக அவர் அறிவித்தால்தான் உயிர் எதையும் அறியும். ஆக நமக்கு அவர் இங்கனம் பல உதவிகளை இறைவன் செய்கின்றார் என்பதை நான் சொன்னது போல அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பதிலும் நாயினேனை நலமளி தில்லையுள் கோலமாதரு பொதுவினில் வருகன ஏல என்னை இங்கு ஒழித்து அருளி என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அதுபோல இதய பாசுரம் இன்றெனக்கு எளிவந்து அருளில, இன்றெனக்கு அருளி எளிவந்து அருளி அப்படிங்கிறது. அடுத்து அழிதரும் ஆக்கை ஒளிய செய்த உன் பொருள், நான் நின் அடியேன் நீ என்னை ஆண்டாய் என்று பல இடங்கள்ல சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நீ எனக்கு மட்டும் தலைவன் இல்ல, நீ என்னை மட்டும் ஆள்பவன் இல்ல, என்னுடைய தாதை தாதைக்கும் நீ தான் கடவுள். அப்படிதானே, இவர் தான் எல்லா உயிருக்கும் தந்தை இவர் தான் அப்படின்னு சொல்லும் போது உடம்பு இந்த உடம்புக்கு ஒரு அப்பா, அந்த அப்பாவுக்கு ஒரு அப்பா, இப்படி வருது தாதை தாதை தாதைன்ட்டு. அப்ப எல்லாருக்குமே யாரு வந்து தலைவனா இருக்க முடியும்? சிவபெருமான் தானே. அதத்தான் என் தாதை தாதைக்கும் எம் அனைக்கும் தம் பெருமான் என்று மிக அழகாக உணர்த்தியுள்ளார். இப்போ நானும் உன்னோட அடிமை, என்ன நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், என்ன ஆண்டு கொள்ளலாம் அல்லது விற்று கொள்ளலாம் இல்லைன்னா ஒத்தி வச்சுக்கிடலாம், எதுனாலும் நீ பண்ணலாம். அதான் சொல்றாரு, இருந்து என்னை ஆண்டுகொள் விற்றுக்கொள் ஒற்றி வைன, எல்லாமே அவர் பொறுப்பு தான், நம் பொறுப்புன்னு இதுல எதுவுமே கிடையாது. ஆனா நாம் அங்கனம் வாழ்வதே கிடையாது, எல்லாமே நாம தீர்மானிச்ச மாதிரிதான் நம்முடைய வாழ்வும் இருக்கணும், நம்ம வீட்டில் இருப்பவர்களுடைய வாழ்வும் நடக்கணும் நம்ம நினைக்கிறோம். அது உண்மையிலேயே மிக மிக தவறு. இறைவன் என்ன சங்கல்பம் செய்திருக்கின்றாரோ அது மட்டும்தான் நிகழுமே தவிர நாம் சங்கல்பம் செய்வதெல்லாம் நிச்சயமாக முழுமையாக அப்படியே நடக்காது. சரி, அப்போ நம்ம வந்து எப்ப அடிமை அப்படின்னு கேட்டதுக்கு தான் நம்ம சொன்னோம் கேவலம் சகலம் சுத்தம்னு. இதைத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீளா அடிமை உமக்கே என்று மிக அழகாக சொன்னார். தாய்மான சுவாமிகளும் என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ என்று எடுத்து காட்டினார். நமது மெய்கண்ட தேவநாயனாரும் ஒன்றலா ஒன்றால் உளதாகி நின்றவாறு ஒன்றலா ஒன்றில் அவை ஈராதல் ஒன்றலா ஈரே முதல் அதனின் ஈரலா ஒன்று பலவாறே தொழும்பாகும் அங்கு என்ற பாடலின் மூலம் இறைவனுக்கு உயிர்கள் அடிமை என்பதை இல்லையா, அதனின் ஈரலா ஒன்று பலவாறே தொழும்பாகும் என்ற சொற்றொடரின் மூலமாக நமக்கு உணர்த்தியுள்ளார். சரி, அப்போ முதல்வன் ஒருவன், உயிர்கள் பல, அந்த உயிர்கள் எடுக்கக்கூடிய உடம்புகள் எண்ணில் அடங்காத உடம்புகள், இதெல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட்டதே கிடையாது. அதுல எழுபிறப்புன்னு சொன்ன உடனே ஏழு வகையான மனித பிறப்புன்னு வேற பலகாலம் அறியாமையில கூட நம்ம நினைச்சிட்டு இருந்திருக்கோம். இந்த உயிர்கள் எண்ணற்றவை அப்படிங்கிறதுக்கு வள்ளுவர் தேவநாயனார் அவர் என்ன சொல்றாரு, அதுதான் திருக்குறள் வந்து, திருக்குறளோட உட்கிடை வந்து சைவ சித்தாந்தம் தான். அதுல நிறைய சைவ சித்தாந்த கருத்துக்கள் இருக்கும். துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று என்று சொல்லியிருக்கின்றார். எவ்வளவு பேர் இருக்காங்கிறத எப்படி நம்ம எண்ணிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்வதன் மூலம் உயிர்கள் எண்ணற்றவை என்பதை அவர் நமக்கு கூறியுள்ளார். அதே மாதிரிதான் மணிவாசக பெருமானும் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல சிவபுராணத்திலே புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுடராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்று சொல்லுகின்றார். அதுபோல வார்கடல் உலகினில் யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனி என்று அடுத்தாற் போல் வரக்கூடிய பதிகங்களில் கூறுகின்றார். அது நான் சொன்னது போல 84 லட்சம் யோனி பேதங்கள். சரி, அப்ப எண்ணில் பல்லுயிர் அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரிஞ்சிச்சு. பதி ஒன்றுதான், அதான் ஏகன் இறைவனை சொல்லுவாரு. அடுத்து உயிர்கள் பலங்கிறதுனால அநேகன், ஏன்னா எல்லா உயிர்க்குள்ளையும் அவர் இருக்கிறாரு இல்லையா, உயிர்க்கு உயிராதனால அநேகன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்ற கருத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ஏகன் என்று சொல்லும் போது இறைவன் வேறாக இருக்கின்றார், அநேகன் என்று சொல்லும் போது உயிர்க்கு உயிராக இருக்கின்றார், இறைவன் என்று சொல்லும் போது நம்மை இயக்கும் போது உடனாக இருக்கின்றார். ஆக அவர் நம்மோடு அத்துவிதமாக இருப்பதை இந்த வரி உணர்த்துகிறது என்று நாம் பார்க்கின்றோம். முதல்வன் வந்து எல்லாவற்றையும் தானே அறிந்து கொள்பவர். அது மாதிரி பிறர்க்கு அறிவித்து உணர வைக்கக்கூடிய இயற்கையான ஒரு முற்றுணர்வும் உடையவர். ஆனா உயிர்கள் எப்படிப்பட்டவை, உணர்த்தினால்தான் உணரும். அப்புறம் ஒரு காலத்துல ஒரு பொருளை மட்டும்தான் உயிரால அறிய முடியும். அதுக்கு மெய் வாய் கண் மூக்கு செவின கருவிகள் வேற தேவை இருக்கு. இந்த கருவிகளே இருந்தாலும் கூட ஒரு நேரத்துல பொருட்களோட ஒரு ஒரு இயல்பை மட்டும்தான் அந்த உயிரால அறிய முடியும். ஆனால் முதல்வன் எல்லா பொருட்களையும் கருவி கரணங்கள் இன்றி ஒருங்கே அறிபவர். உயிர் வந்து எதை அறியுதோ அதுவா அதுல அழுந்திரும். ஆனா சுவாமி அப்படி கிடையாது. ஆகையால் இறைவனை பற்றி நமக்கு மிக அழகாக மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடர் நேற்று நம்ம சிந்திச்சோம். ஆவா அரியன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவன், அதாவது பிரம்மா விஷ்ணு இந்திரன் மற்றும் தேவர்கள் எல்லோருக்கும் அரியவர். வாவா என்று என்னையும் பூதலத்தே வலித்து ஆண்டு கொண்டன், அவங்களுக்கு கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றின்னு சொல்வார். அது மாதிரி ஆக அவருடைய அவர் உணர்த்தினால் நாம் உணர்கின்றோம் என்பதை பல இடங்கள்ல நமக்கு அவர் உணர்த்திக்கிட்டே வாராரு. தாய்மான சுவாமிகளும் அறியாமை சாரின் அதுவாய் அறிவாம் நெறியான போது அதுவாய் நிற்கும் குறியால் சதசத்து அருள் உணர்த்த தான் உணரா நின்ற விதம் முற்றறிவெனும் பேர் மெய் அப்படின்னு சொல்றார். சதசத்தாகிய உயிர் இறைவன் உணர்த்த தான் உணரும் என்று அதுல சொல்லியிருக்கார். அதேதான் சிவஞான போத உதாரணம் என்பால அறிந்தும் அறிவதேயாயும் அறியாது அறிந்தையும் அறிந்ததையும் விட்டு அங்கு அடங்கி அறிந்தது அறியும் அன்றாகும் மெய்கண்டான் ஒன்றின் அது அதுதான் என்னும் அகம் அப்படிங்கிற இதுல வெண்பாலையும் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு காலத்துல ஒரு பொருளைய அறிந்தும் மற்றொரு காலத்துல மற்றொரு பொருளை அறிய முற்பட்டும் முன்பு அறிஞ்சதெல்லாம் பின்னாடி மறந்தும் ஒன்றை அறியும் போது தொடர்ச்சியா இடைவிடாம அறியாது என்ன செய்யும், கொஞ்சம் பற்றும் கொஞ்சம் விட்டுரும். இப்ப நம்ம சொல்லுவோம், நீங்க என்ன சொன்னீங்க அப்படியா நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன், ஓ நீங்க சொல்லும் போது நான் கவனிக்கல போல அப்படின்னு சொல்லுவோம். என் கூட யாரோ பேசிட்டாங்க போன் பேசிட்டு இருக்கும் போது, அதனால நான் நீங்க சொல்லும் போது கவனிக்கல. வகுப்புல பாடம் எடுக்கும் போதும் கொஞ்சம் கவன பெசகள்லாம் இருக்கும், நான் இந்த கவனிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் உயிரோட இயல்பு. அப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியக்கூடிய பொருள் என்னது அப்படிங்கிற இத முழுமையாக உணர முடியாது, சரியா? அப்போ சித்தாந்த உண்மையை உணர்ந்தவர்கள் மனம் ஒன்றி ஆராய்ந்தால் அறியப்படக்கூடிய பொருளின் வேறு நில்லாது அது அதுவே தானாய் அதன் கண் அழிந்து நின்று அறிவது எதுவோ அதுதான் ஆன்மான்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. எந்த ஒரு பொருளையும் அழுந்தி நின்று அதை அறியக்கூடியது ஆன்மா என்பது நமக்கு இந்த மாதிரி ஆராய்ந்து பார்த்தால் நமக்கு புலனாகும் என்று பார்க்கின்றோம். அப்ப சிவம் சத்து, உலகம் அசத்து. ஆன்மாவை சத்துன்னு சொன்னா அது அசத்தாகிய உலகத்தை அறியாது, அதுக்கு மாறா அது உலகத்தை அறிந்து அனுபவிக்க கூடியதா இருக்கு. சரி, அப்ப அத சத்துன்னு சொல்ல முடியாது. அசத்துன்னு வச்சுக்கிட்டா அது சத்தை அறியாது. அதுக்கு மாறா முக்தியில ஆன்மா சத்தாகிய சிவத்தை அறிந்து அனுபவிக்கின்றது. அப்ப இது அசத்துன்னு சொல்ல முடியல, சத்துன்னு சொல்ல முடியல அப்படிங்கறது புரியும் போது நம்ம இப்ப அதை என்னன்னு சொல்லணும்னு பார்த்தோம். சதசத்து, இந்த இரண்டும் ஆகாமல் இல்லையா, சத்தாகவும் இல்லாமல் அசத்தாகவும் இல்லாமல் இரண்டெல்லாம் ஆன்மாவாக இருப்பதால் அதற்கு என்ன பெயர்? சதசத்து, அதாவது சார்ந்ததன் வண்ணம். அடுத்து மாணிக்கம் அங்கன இருக்குது, மாணிக்கக்கல் பக்கத்துல ஸ்படிகம் இருக்கு. இந்த ஸ்படிகம் வந்து மாணிக்கத்தை பொருந்துச்சுன்னா சிவப்பு நிறமா இருக்கும். ஆனா மாணிக்கத்தை படிகம்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அது மாதிரி சிவத்தை சார்ந்த ஆன்மா வந்து சிவம் ஆகாது. படிகம் போல ஸ்படிகம் எப்படி பக்கத்துல என்ன நிறம் வைக்கோமோ அதைத்தான் காட்டும். அது மாதிரி ஆன்மா வந்து சார்ந்ததன் வாணும் வண்ணமாக சிவத்தை சார்ந்தது சிவமாம் தன்மை பெற்றிருக்கும். அதுக்கு மலம் நீங்கி அது ஒரு அதோடைய அறிவெல்லாம் நல்ல வியாபகமா இருந்தாலும் சிவத்தோட வியாபகத்துக்குள்ள அடங்கிய வியாபிய பொருளாகத்தான் அது இருக்குமே தவிர அது அடிமைதான் அவருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. நிலத்தியல்பால் நீர் திரிந்திற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பதாகும் அறிவுங்கிற குரல் மாதிரி, நிலத்துல இருக்கக்கூடிய எந்த நிலத்துல இருக்கோ, களிமண் நிலத்துல இருந்தா தண்ணி வந்து கருப்பா இருக்கும், செம்மண் நிலத்துல இருந்தா சிவப்பா இருக்கும், அது அந்தந்த நிறம் அந்தந்த மண்ணோட நிறத்தை கொண்டு இருக்கும். அத மாதிரிதான் சார்ந்ததன் வண்ணமாக உயிரோட தன்மையானது இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும். இப்போ இறைவனுடைய அருமையை நாம் எங்கெனம் உணர்ந்து கொள்ளணும், அது அதை நம்ம அவர் நமக்கு என்ன பேருதவிகள் செய்கின்றார், அவருடைய பேரன்பு, அவருடைய பேரருள், அவருடைய பேருதவி எதையுமே அறியாமல் வாழ்நாள் வீழ்நாள் ஆகிறது. இந்த உலக வாழ்க்கையில ஈடுபட்டு அந்த உலக சார்பிலேயே கடந்து அதுலயே உழண்டுகிட்டு இருக்கும். அப்ப அவரு நமக்காக சொல்ற மாதிரி ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு பாருங்க. வேணில் வேள் மலர்கணிக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கரிய பானலார் கண்ணியர்க்கும் பதைத்துருகும் பால் நெஞ்சே. பெண்ணாசையை பற்றி வருது. ஊனலாம் நின்றுருக புகுந்தாண்டான் இன்று போய் வானுலான் காணாய் நீ மாளா வாழ்கின்றாயே என்று சொல்லுகின்றார். அதாவது காமன் வந்து வேணில் வேள் மலர் கணைங்கிறது காமன், மன்மதன் எரியக்கூடிய அம்பு, வெண்மையான பற்களையும் சிவந்த வாயையும் கரும்புவளை மலர் போன்ற கண்களையும் உடைய பெண்கள் பொருட்டு அவங்களை நினைச்சு நினைச்சு பதைப்புற்று கரையக்கூடிய பயனற்ற யார நினைச்சு கரையணும்? சுவாமிய நினைச்சு கரையணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கணும். ஆனா இங்க நேர் மாறுதலாக மாயைக்கு வந்த உடனே மாய சார்ந்ததன் வண்ணமா மாயை மயக்க ஆணவம் மறைக்க முழுக்க முழுக்க இப்படித்தான் கவனம் செல்கிறது. நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாமே உருகும்படியாக உள்ளே நிலைத்து நின்று நம்மை ஆழ்கின்றார் எம்பெருமான். அவர் இப்ப என்ன பண்ணிட்டார் தெரியுமா? இங்க இருந்து பெயர்ந்து நுண்ணிய பறதா வானுலான்னு சொல்லியாச்சு, நுண்ணிய பறவெளியில இருக்கிறார். இத நீ காணவில்லையா? காணா, இனி இத கண்டோ மாளா வாழ்கின்றாயே, கெட்டு ஒழியாம இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு நெஞ்ச பார்த்து சொல்றார். அதாவது எப்பெல்லாம் சிவபோதம் முனைப்பாக இருக்கின்றதோ அப்ப சிவபோதம் புலப்படாது. சிவபோதம் எப்பெல்லாம் மேற்பட்டு இருக்கோ அப்போ விளக்கின் முன்னால இருளோட ஆற்றல் கெட்டு போன மாதிரி சிவபோதம் நமக்கு நிக்காது, அப்படியே ஒளியும் அப்படிங்கிறது. இதெல்லாம் பெரியவர்கள் தன்னுடைய அனுபவத்தில் கண்டு நமக்கு உணர்த்தி இருக்கின்றார்கள். அப்ப நம்மளுடைய முனைப்பு எதுல இருக்கோ அதற்கு தகுந்தால் போலத்தான் நமக்கு இறையருள் கிட்டும். அவருடைய வியாபக நிலை நமக்கு புலப்படுமா புலப்படாதா அப்படிங்கிறது நம்முடைய முனைப்பை பொறுத்தது. சிவபோதம் முனைச்சிருந்தா புலப்படாது, சிவபோதம் முனைத்திருந்தால் நமக்கு மேற்பட்டு இருந்தால் நமக்கு புலப்படும்.